நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. மே மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இலங்கையில் மதிப்பு கூட்டுதல் வரி அதிகரித்தாலும் அது தொலைபேசி பயன்பாட்டாளர்களை பாதிக்காது என்று அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ பிபிசியிடம் கூறியவை, மிக அபூர்வமான வகையில் மின்னல் தாக்கி இலங்கையில் 4 யானைகள் உயிரிழந்துள்ள செய்தி,
அவைகள் இருக்கும் இடத்தை பொறுத்துதான் இந்த மின்னல்கள் தாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. எனவே இது மிக மிக அரிதான சந்தர்ப்பம் என்றுதான் நான் கூற வேண்டும்.
கனடாவின் ஆல்பர்டா நகரில் பரவி வரும் காட்டுத்தீயின் பாதிப்பு குறித்து அங்கிருந்து நேரடி தகவல்,
நோர்த்துக்கு பரவி சவுத்துக்கு பரவி ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சர்க்குலரா இது ஸ்ப்ரெட் ஆயிட்டு செல் கேஸ்டேஷன் ஒன்று இருந்தது.
பிரான்சில் யூத வழிபாட்டு தலம் ஒன்று மசூதியாக மாறும் செய்தி ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
ஆப்கானிஸ்தானின் தெற்கு மாகாணமான ஹெல்மண்டில் உள்ள தாலிபான் தீவிரவாதிகள் புறநகர் பகுதியில் உள்ள பிரதான நகரான லஷ்கர்காவில் உள்ள காவல்துறையினரின் சோதனை நிலையங்களை தாக்கியுள்ளனர். வருடாந்த அபின் அறுவடை காலத்தில் அந்த பகுதியில் ஒப்பீட்டளவில் நிலவும் அமைதியை இந்த தாக்குதல்கள் முடிவிற்கு கொண்டு வந்துள்ளன. தாம் 2 சோதனை நிலையங்களை கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்த தாலிபான்கள் 15 அதிகாரிகளை கொலை செய்ததாகவும் பெருந்தொகையான ஆயுதங்களை கைப்பற்றியதுடன் படை வாகனம் ஒன்றை அழித்ததாகவும் தெரிவித்துள்ளனர்.
ஆப்கானிஸ்தானின் கிழக்கில் நடந்த வீதி விபத்து ஒன்றில் 70க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என அந்நாட்டு சுகாதார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். காபூல் கந்தஹார் நெடுஞ்சாலையில் எண்ணெய் தாங்கியொன்றுடன் 2 பேருந்துகள் மோதியதில் அவை எரிந்து நாசமாகியுள்ளன. பலரது உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு தீயில் கருகியுள்ளன. மேலும் பலருக்கு தீக்காயங்கள் மற்றும் இதர காயங்களுக்காக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றன.
பாகிஸ்தானில் முன்னணி செய்தியாளர்களில் ஒருவரும் மனித உரிமைகள் ஆர்வலருமான குர்ராம் ஜாகி கராச்சியில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அவர் சாலையோர உணவகம் ஒன்றில் இரவு உணவு உட்கொண்டிருந்த போது 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்தவர்கள் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இஸ்லாமாபாத்தில் உள்ள செம்பள்ளி வாசலின் இஸ்லாமிய போதகரான அப்துல் அசீஸிற்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபட்டதற்காக தாமே அவரை கொன்றதாக பாகிஸ்தானின் தாலிபான் இயக்கத்திலிருந்து பிரிந்து சென்ற ஆயுதக்குழு ஒன்று உரிமை கோரியுள்ளது.
ஆஸ்திரேலிய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் ஜூலை 2ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என அந்நாட்டு பிரதமர் மெல்கம் டர்ன்புல் அறிவித்துள்ளார்.
Call an election for both houses, a double dissolution on the 2nd of July. At this election,
8 மாதங்கள் மட்டுமே பிரதமராக இருந்த அவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுகிறார். உட்கட்சி முரண்பாடு மற்றும் சதி காரணமாக இவருக்கு முன்னர் பிரதமராக இருந்த டோனி அபோட் பதவி விலகல் நிலை ஏற்பட்டது. ஆஸ்திரேலியாவின் முக்கிய ஏற்றுமதியான இரும்பு மற்றும் நிலக்கரியில் ஏற்பட்ட விலைச்சரிவின் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ள பின்னணியில் தேர்தல் அறிவிப்பு வந்துள்ளது.
விமான பயணத்தின் போது கணித சமன்பாடு ஒன்றை தீர்த்து கொண்டிருந்த இத்தாலிய பொருளியல் பேராசிரியரை தீவிரவாதி என கருதி அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த பயணியொருவர் ரகசியமாக வெளியிட்ட தகவலை அடுத்து அவர் விசாரிக்கப்பட்டுள்ளார். எனினும் அந்த பெண்ணின் குற்றச்சாட்டை அடுத்து விமானத்திற்குள்ளேயே விசாரிக்கப்பட்ட அந்த பேராசிரியர் எந்தவித பிரச்சனையுமின்றி செல்ல அனுமதிக்கப்பட்டார். மாநிறமும் கருமையான சுருள் முடியுமுடைய பேராசிரியர் அமெரிக்காவின் பிலடெல்பியாவிலிருந்து உள்ளூர் விமானம் ஒன்றில் பயணித்தபோதே இப்படியான நெருக்கடியை சந்தித்தார்.
ருவாண்டாவின் வடக்கில் பெய்த கடுமழையை அடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கொண்டு 20 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் அதிகமானவர்கள் சிறார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் மதிப்பு கூட்டுதல் வரி அதாவது வேட் அதிகரிக்கப்பட்டாலும் தொலைபேசி பயன்பாட்டாளர்களை பாதிக்காமல் இருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தொலை தொடர்புத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். நேற்று அவர் பிபிசிக்கு விஜயம் செய்தார். பிபிசியின் சிங்கள சேவையைச் சேர்ந்த சரோஜ் பத்திரனவிடம் அவர் தெரிவித்த சில கருத்துக்களை தொகுத்து தமிழில் தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் வெட்டென்று அழைக்கப்படும் மதிப்பீட்டு கூட்டு வரி அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் உயர்ந்துள்ள கைபேசி மற்றும் இணையபாவனை உள்ளிட்ட தொலைத்தொடர்பு கட்டணங்களை ஈடு செய்வதற்கு மாற்றீடான புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக தொலைத்தொடர்புகள் மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். வெட்வரி அதிகரிக்கப்பட்டமைக்கு தான் உடன்படவில்லை என்றாலும் அது காலத்தின் தேவைக்கேற்ப நிதி அமைச்சு எடுத்த தீர்மானம் எனவும் கூறினார்.
බදු ගහන එක පිළිබඳව එතම සතුටට පත් වෙන කෙනෙක් නෙමෙයි. නමුත් ඒ කියනවත් එක්කම බදු ගහන්නේ
වැරි අධිකරිකපටමයික තනිපට முறையில் எனக்கு திருப்தி இல்லை. அது எனது அமைச்சுடன் தொடர்புடைய விஷயமும் அல்ல. ஆனால் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு நிதி அமைச்சினால் வரி தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன. உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் தான் குறைந்த அளவில் தொலைபேசி கட்டணங்கள் அறவிடப்படுகின்றன. ஒரு தொலைபேசி அழைப்பிற்கு ₹1.50 அறவிடப்படுகின்ற நிலையில் 20% வேட் அறவிடப்பட்டாலும் சிறு தொகை பணமே அதில் இணைத்துக் கொள்ளப்படுகிறது. இது தற்காலிகமான அதிகரிப்பாக இருக்கிறது. இந்த வரி சுமைக்கு மாற்றீடாக புதிய தொழில்நுட்ப வசதிகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் மக்களுக்கு சேவைகளை வழங்க நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம்
என்று கூறிய அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ, இலங்கையில் தொலைத்தொடர்பு சேவைகளை வலுப்படுத்தவும் அதனை விஸ்தரிக்கவும் அரசு முறையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
உலகிலுள்ள
புதிய தொழில்நுட்பங்களை இலங்கையிலும் அறிமுகப்படுத்துவதற்காக அமெரிக்காவிற்கு பல தடவைகள் நான் சென்றுள்ளேன். அது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த இங்கிலாந்திற்கும் வந்துள்ளேன். இங்குள்ள தொழில்நுட்பங்களை இலங்கைக்கு கொண்டு செல்வது எங்களது நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக கூகுள் பலூன் திட்டம் வெற்றியளிக்குமாயின் இணைய சேவைக்கான கட்டணம் மேலும் குறைவடையும். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானவர்கள் டேட்டா கோல்ஸ் மூலமே அழைப்புகளை மேற்கொள்கின்றனர். இணைய பாவனைக்கான கட்டணம் குறைவடையும் போது இவ்வாறான வசதிகளை அவர்கள் அதிகம் பயன்படுத்த முடியும்
என்றார் தொலைத்தொடர்புகள் மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இலங்கையில் மிகவும் அசாதாரணமான வகையில், அபூர்வமான வகையில் மின்னல் தாக்கி 4 யானைகள் உயிரிழந்துள்ளன. உலக அளவில் மின்னல் தாக்கி யானைகள் உயிரிழப்பது என்பது மிக மிக அபூர்வமான ஒன்றாக கருதப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் உதயகுமார்.
அனுராதபுரம் மாவட்டம் வில்பத்து வனப்பகுதியில் மின்னல் தாக்கி 4 யானைகள் உயிரிழந்துள்ளன. ஒரு தாயும் 3 குட்டிகளும் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வில்பத்து வனத்தின் எல்லைப்பகுதியில் உள்ளூர் மக்கள் சிறு தானிய செய்கையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அவர்கள்தான் இது பற்றிய தகவலை உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்ததாக
தெரிவிக்கப்படுகின்றது.
காலை எமது பயிற்சிக்குரிய இடத்துக்கு நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அவ்வளை அவ்வழியில் சகிக்க முடியாத துர்நாற்றம் வீசியது. துர்நாற்றம் வீசிய பக்கமாக சென்று பார்த்தபோது ஒரு தாய் யானையும் 3 குட்டிகளும் ஒரே இடத்தில் இறந்து கிடப்பதை கண்டோம் என்றார் உள்ளூர் வாசியான பிரகித் ஜேந்த. வில்பத்து வனப்பகுதிக்கான மிருக வைத்திய அதிகாரி டாக்டர் சந்தன ஜெயசிங்க மரண பரிசோதனை நடத்தினார். மின்னல் தாக்கத்தினால் இந்த மரணங்கள் ஏற்பட்டுள்ளதை அவர் உறுதிப்படுத்தினார். 3-4 நாட்களுக்கு முன்பு இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்க வேண்டுமென்றும் அவர் தனது மரண பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மின்னல் தாக்கி யானைகள் உயிரிழப்பு என்பது அரிதாக இடம்பெறுகின்ற நிகழ்வு என்கின்றார் மூதூர் பிரதேச மிருக வைத்திய அதிகாரி டாக்டர் எஸ் நிசாம்டீன்.
யானை ஒரு முளையூட்டி, அப்ப அது மின்னல் தாக்கத்துக்கு உட்படக்கூடிய ஒரு மிருகம். இயற்கையாகவே அவங்க காட்டில் இருக்கும் போது எந்தவித தாக்குதலும் நடப்பதில்லை. ஆனால் அவைகள் இருக்கும் இடத்தை பொறுத்துதான் இந்த மின்னல்கள் தாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. உதாரணமாக கம்பிகள், நீர் நிலைகளுக்கு அருகில் இருக்கும் போது ஏற்படும் மின்னல் தாக்கத்தின் பிரதாக மின்சாரம் மூலமாகத்தான் அவைகளுக்கு இறப்பு ஏற்படுகின்றது. எனவே இது மிக மிக அரிதான சந்தர்ப்பம் என்றுதான் நான் கூற வேண்டும்
என்றும் குறிப்பிட்டார் மிருக வைத்திய அதிகாரி டாக்டர் எஸ் நிசாம்டீன்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள காட்டு தீ தொடர்ந்து பரவி வருகிறது. அதை அணைக்க பல மாதங்கள் ஆகலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதனால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஃபோர்ட் மெக்மரி பகுதியிலிருந்து அனைத்து மக்களும் வெளியேறிவிட்டனர். அங்கிருந்து வெளியேறியவர்கள் அருகாமையில் உள்ள நகர்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளார்கள். அப்படி வெளியேறிய ஒருவரான சுகந்தி அவர்களை தொடர்பு கொண்டு அங்கு நிலைமை எப்படி உள்ளது என்று கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஒரு சண்டே ஸ்டார்ட் பண்ணினேன் வெஸ்ட் பக்கம், அப்புறம் நோர்த்துக்கு பரவி சவுத்துக்கு பரவி ஃபுல் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சர்க்குலராக இது ஸ்ப்ரெட் ஆகிட்டுது. செல் கேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருந்தது டவுனுக்கு வெரி க்ளோஸில், அது ப்ளூ அப். அப்போ அதில் இருக்க அந்த ஏரியா ஃபுல்லாக காட் டிஸ்ட்ராய்டு. அதுக்கு பிறகு தே கேவ் திஸ் என்டையர் டவுனும் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி ஒன் பண்ணி ஒரு பை 6 o'clock எல்லா ஏரியாவையும் கிளியர் பண்ண சொல்லியாச்சு. சுற்றி வர 90% ஆனாக்கள் அந்த இவாக்குவேஷன் நோட்டீஸ் கொடுத்த டைமில் நான் நோர்த்துக்கு போகிறதான் ஈஸியாக இருந்தது. அப்போ எல்லா ஒர்க்கர்ஸும் நோர்த்துலேருந்து வந்து கொண்டு வந்தவர். ஸோ தி ஸ்டாப் தம் அண்ட் பின்னால் திருப்பி அனுப்பி போட்டு இந்த ஏரியாவை கிளியர் பண்ணி அனுப்பி பசிபிக் ஒன்று இருந்தாவது ஒரு 7 o'clock போல சவுத் போர்டையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி அதெல்லாம் மோஸ்ட் அந்த டிசாஸ்டர் எரிஞ்சதெல்லாம் சவுத் அந்த ஆயில் ஷெல் கேஸ் எல்லாம் எரிஞ்சதெல்லாம் சவுத்தில் ஸோ ரோடெல்லாம் கிளியர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அக்கறை அனுப்பி கொண்டு வந்தாங்க சவுத்ல. Pretty much, I would say 70% of town is gone.
இந்த பகுதிகளில் மக்கள் மீண்டும் சென்று குடியேறுவதற்கு எவ்வளவு காலம் செல்லக்கூடும் என்பது போன்ற தகவல் ஏதாவது அதிகாரிகளிடமிருந்து வந்திருக்கிறதா?
இல்ல, பிகாஸ் இன்னும் ஃபயர் புட் டவுன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அண்ட் அதோட அந்த டவுனோட சின்ன சேர்ந்திருக்கிற இந்த நேட்டிவ் ஆக்கள் இருக்கிற அந்த பழங்குடி ஆக்கள் ஒரிஜினலா இருக்கிற இருந்த ஆக்கள் இருக்கணும் கொஞ்சம் லைக் ஒரு ஒரு 20 minutes அவே ஃப்ரம் த மெயின் டவுன், ஒரு 30 minutes அவே ஃப்ரம் டவுன், சின்ன சின்ன ஏரியா அவங்க காலங்காலமா இருக்கணும். அவதான் அந்த காலத்து அந்த ஃபர் ட்ரேட் பண்ணி ரோடு எல்லாம் வர்றதுக்கு முதல் இருந்தவ அவ இந்த ஏரியாஸை இப்ப இவாக்குவேட் பண்ணி வெளியில போக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. டவுன் எல்லாம் தண்ணி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வயரிங்ல இருந்து எல்லாம் மெஸ்ட் அப், தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி இருக்கு, ஹீட்டன் இருக்கு, கேஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் போயிட்டு டவுன் டவுன் ஏரியால ஒரு ஒரு 3-4 story உள்ள பில்டிங்ஸ் மட்டும்தான் சர்வைவிங். பிரிட்டி மச் மோஸ்ட் ஆஃப் த வீடுகள் இஸ் கான்.
கனடாவினுடைய எண்ணெய் உற்பத்தியே தடைப்படும் அளவிற்கு இந்த பகுதியில் இந்த தீ பரவி இருப்பதாக கூறப்படுகிறது. எந்த அளவுக்கு இப்பொழுது அங்கே மீண்டும் எண்ணெய் உற்பத்தியை தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது?
கனடாவோட ஃபுல் ஆயில் இது வந்து இங்கே இருந்தான் வருது, தட்ஸ் ஃபார் ஷூர். ரிஃபைனரி பிளான்ட் மற்ற இடங்கள்ல இருந்தாலும் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றது ஃபோர்ட் மெக்மரி, அப்ப நோர்த் ஆஃப் ஃபோர்ட் மெக்மரியில இருந்துதான். டவுன்ல இருந்து ஹாஃப் அன் ஹவர் டிரைவ்ல இருக்க ஆயில் கம்பெனி சுரக்க மாட்டேன்னு, பிகாஸ் அவங்களுக்கு ஓன் ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருக்கிறாங்க, தே ஆர் ஆல் வெரி கேர்ஃபுல் ரைட் நவ். அப்ப ஸ்டார்ட் பண்ண இதுல இந்த எமர்ஜென்சி ஷட் டவுன் போட்டவங்க வார போன டியூஸ்டேல இருந்து, அப்ப இந்த வீக்கெண்ட் ஓபன் பண்ணி இந்த மண்டே ஓபன் பண்றதா, அந்த பார்ட் ஆஃப் த பிளான்ட் ஓபன் பண்றதா கதை போய் கொண்டிருந்தது. ஆனா இப்ப ஃபயர் இஸ் வெரி க்ளோஸ் டு தெம், அப்ப அவங்க சொல்லிட்டாங்க நோ வி நாட் ஓப்பனிங்னு சொல்லி. ஆனா இப்ப ஒரு 80 kilometers அவே ஃப்ரம் த டவுன்ல இருக்கிற கம்பெனிஸ் தே ஆர் ஸ்டார்டிங் பார்ட் ஆஃப் த பிளான்ட். அப்ப மினிமம் ஒர்க்கர்ஸை வச்சு என்னென்ன செய்யலமோ, ஏன்னா அவங்களுக்கும் கனடா பிளான்ட்டை ஷட் டவுன் பண்ணி வச்சிருந்தா திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றது வெரி டஃப். ஒருக்கா ஷட் டவுன் பண்ணிட்டு வித்தின் ஃபியூ டேஸ்ல நீங்க திருப்பி ஓப்பன் பண்ணாட்டி தே வில் அவங்க திருப்பி அதை ரீஸ்டார்ட் பண்ற ப்ராசஸ் இட் வில் டேக் தம் ஃபார் எவர். அவட கணக்கு மெஷினரிஸ் மாற்ற வேண்டி வரும், பிகாஸ் இட் வாஸ் 24/7 ரன்னிங் பிளான்ஸ். இதெல்லாம் ரிப்பேர் ஒர்க் செய்யறதுனாலும் தே ஓன்லி ஸ்டாப் ஃபார் very short period and repair பண்ணிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் இந்த இனிஷியலி இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இப்போ ஆல்மோஸ்ட் 4-5 days ஆயிட்டுது. ஸோ எல்லாரும் மண்டே they were planning to start and இப்போத்த சிச்சுவேஷன்ல ஐ நோ க்ளோஸாக இருக்கிற ஆக்கள் ஒரு தரம் ஓப்பன் பண்ணல, கம்பெனிஸ் ஒன்றும் ஓப்பன் பண்ணல, கொஞ்சம் தூரம் இருக்கிற கம்பெனிஸ் தேர் திங்கிங் ஆஃப் ஓப்பனிங் பார்ட் ஆஃப் த பிளான்ட்.
ஃபோர்ட் மெக்மரி நகரிலிருந்து வெளியேறி தற்பொழுது எட்மண்டனில் உள்ள சுகந்தி தெரிவித்த தகவல்கள். உலக அளவில் இஸ்லாமியர்களுக்கும் மேற்குலகுக்கும் மோதல் தொடர்வதற்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருப்பது மத்திய கிழக்கு பிரச்சினை, அதாவது இஸ்ரேலுக்கும் பாலஸ்டீனுக்குமான பிரச்சினை, யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே உள்ள பிரச்சினை. மத்திய கிழக்கில் சமாதானம் ஏற்படாத வகையில் உலக அளவில் சமாதானத்தை முன்னெடுப்பது இயலாத ஒன்று என்று தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்களும் ஆய்வாளர்களும் கூறி வருகின்றார்கள். இதனிடையே பிரான்சில் பயன்பாட்டில் இல்லாத யூத ஆலயம் ஒன்றை விலக்கி வாங்கியுள்ள முஸ்லீம் மக்கள் அதை பள்ளிவாசலாக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளார்கள். இதுகுறித்து பிரான்சிலிருந்து பிபிசியின் லூசி வில்லியம்ஸ், தமிழில் பிரதீபன், புனிதசீலன்.
பிரான்சில் பல தசாப்தங்களாக பல்லினத்தவர்களும் ஒன்றாக சகிப்புத்தன்மையுடன் கூடி வாழும் துறைமுக நகரான மார்சேவில் சில மாற்றங்கள் நிகழ்வதை அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளன. மார்சே நகரின் வரலாற்றில் முதல் முறையாக அங்குள்ள யூதர் வழிபாட்டுத் தலம் ஒன்று முஸ்லிம் நிறுவனம் ஒன்றிற்கு விற்கப்பட்டு அது பள்ளிவாசலாக மாற்றியமைக்கப்பட உள்ளது. 100 ஆண்டுகளாக குடியேறிகளை வரவேற்றுள்ள மார்சே நகரில் பன்னாட்டு மக்களும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவது அந்த நகரின் சிறப்பியல்பு என உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர். அங்கு இனவாதமும் குறைவாகவே காணப்படுகிறது என அவர்கள் நம்புகின்றனர். ஆனாலும் யூத வழிபாட்டு தலம் ஒன்று பள்ளிவாசலாக மாற்றியமைக்கப்படும் இந்த நடவடிக்கை அங்கும் ஒரு மாற்றம் நிகழ்வதையும் இனவாதத்திற்கான ஒரு கடுமையான அறிகுறியாக உள்ளது என தற்போது சிலர் எண்ண ஆரம்பித்துள்ளனர் என அங்கிருக்கும் பிபிசி செய்தியாளர் கூறுகிறார். தற்போது விற்கப்படும் யூத வழிபாட்டு மையம் அங்குள்ள யூத சமூகத்தினர் மத்தியில் மிகவும் முக்கியமானதாக இருந்து வந்துள்ளது. ஆனால் அந்த வழிபாட்டு தலத்திற்கு அருகிலிருந்த பல யூத குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமடைந்து மார்சே நகர் செல்வந்த பகுதிகளில் சென்று குடியேறிவிட்டனர். தற்போது அவர்களது இடங்களில் முஸ்லிம்கள் வந்து வாழ்கின்றனர். பழமைவாத முஸ்லிம் அமைப்பான அல் பதாருக்கு இந்த கட்டடத்தை விற்பது என்ற முடிவு மிகவும் உணர்வு பூர்வமானது என்றாலும் கனத்த மனத்துடனேயே மேற்கொள்ளப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது என நகரின் யூத சமூகத்தின் தலைவர் ருபென் ஒஹானா தெரிவித்தார். இதனை விட்டு அந்த இடத்தில் கடை அல்லது இரவு விடுதியொன்றை அமைப்பதை விட அதனை ஒரு வழிபாட்டு தலமாக தொடர்ந்தும் எடுத்துச் செல்வதே சாலச் சிறந்தது என கருதியதாலேயே இந்த முடிவை எடுத்ததாகவும் அவர் கூறுகிறார்.
இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.